بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. قال رسول الله صلى الله عليه وسلم: لئن يهدي الله بك رجلا واحدا خير لك من الدنيا وما فيها. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகனான, தேவைகளற்ற, யாராலும் பெறப்படாத, யாரையும் பெற்றெடுக்காத, ஈடு இணையில்லாத அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட, அகில உலக மக்கள் அனைவரை பற்றியும் கவலைப்பட்ட, அவர்களை நேர்வழியின்பால் அழைப்பதற்காக தன்னுடைய வாழ்வில் தியாகம் செய்த அன்னல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில், புனிதமான இந்த ஜுமா தினத்திலே, புனிதமான அல்லாஹினுடைய பள்ளியில் ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹினுடைய மார்க்கத்தை தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று நம்முடைய கவலைகள் என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய கவலைகள் எதை பற்றி இருக்கின்றது? நம்மை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி. இதைவிட சற்று அதிகமாக சென்றால் சிறிய அளவிற்கு மறுமையை பற்றி நாம் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய கவலை என்பது இவ்வளவுதான். இந்த உலகத்திலே இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அதற்காக நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக, அதிலே அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் கவலைப்பட்டு நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். நம்மை பற்றி மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தை பற்றி. நாம் நம்முடைய குடும்பத்தினரை விட்டு கடல் கடந்து வந்திருந்தாலும் கூட குடும்பத்தை பற்றிய கவலை, மனைவியை பற்றிய கவலை, பெற்றோரை பற்றிய கவலை, பிள்ளைகளை பற்றிய கவலை என்பது நம்முடைய உள்ளத்திலே நிறைந்து காண படுகின்றது. மார்க்கம் இதை தடை செய்யவில்லை. ஆனால் இந்த கவலைகளுக்கு மேலாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு கவலை இருக்க வேண்டும். இந்த கவலைகளுக்கு மேலாக நாம் ஒரு விஷயத்திற்காக அதிகம் அதிகமாக கவலைப்பட வேண்டும். என்ன கவலை அது? எப்படிப்பட்ட கவலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும்? அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக, அழகிய முன்மாதிரியாக, முழுமையான முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கவலை, அவர்கள் கொண்ட கவலை, எதை பற்றிய கவலை அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், فلعلك باخع نفسك على آثارهم ان لم يؤمنوا بهذا الحديث اسفا. நபியே, இந்த மக்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி கவலைப்பட்டார்கள்? தன்னை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படவில்லை, எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் என்பதை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக எதை பற்றி கவலைப்படுகின்றார்கள்? தன்னுடைய சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகின்றார்கள், தன்னுடைய உம்மத்தை பற்றி கவலைப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை இந்த சமுதாயத்தை பற்றி எந்த அளவிற்கு இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பே ஹிரா குகையிலே எதற்காக தனிமையிலே சென்று அமர்ந்தார்கள்? தன்னுடைய சமூகத்தை பார்க்கின்றார்கள், ஒரு இறைவனை விட்டுவிட்டு பல கடவுள்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஒழுக்கத்தினுடைய சீர்கேட்டிலே இருக்கின்றார்கள், தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை எப்படி நேர்வழிப்படுத்துவது? இந்த மக்களை எப்படி சீராக்குவது? இவர்களை எப்படி சரியான பாதையிலே கொண்டு வருவது என்ற கவலைதான் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு மலைக்கு மேல் இருக்கக்கூடிய, நூர் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஹிரா குகையிலே, சிறிய அளவிற்கு குகையிலே தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு தனிமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்காக சமுதாயத்தினுடைய கவலையோடு சென்று அமர்கின்றார்கள். அங்கே அல்லாஹ்வை தியானம் செய்யும் பொழுது, அங்கே அவர்கள் தனிமையை விரும்பி இபாதத்திலே ஈடுபடும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையை பற்றி, அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான், 40 வயது பூர்த்தியான பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹியை கொடுத்து அவர்களை தூதராக ஆக்குகின்றான். தூதரான அந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் மௌத்தாகும் நாள் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட கவலை என்ன? என்னுடைய சமுதாய மக்கள் நேரான வழியை அடைய வேண்டும், என்னுடைய சமுதாய மக்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், இந்த மக்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய படைப்புகளை வணங்க கூடாது என்ற கவலைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகம் அதிகமாக இருந்தது. இந்த அளவிற்கு 18வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காண்பித்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் இந்த வேதத்தின் மீது, அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கவலைப்பட்டு இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது அத்தியாயத்திலே கூறுகின்றான், ஃபலஅல்லக பாஹுன் நஃப்ஸக அலா அல்லா யுஃமினூன். நபியே, இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக, ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கின்றதே. தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கவலை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. மாறாக அவர்களை அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னை அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவைகளை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். எந்த அளவிற்கு தாயிப் நகரத்திலே நடந்த சம்பவம், மக்கமா நகரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இல்லை. அதனுடைய பாதையிலே வந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொண்டார்களே ஒழிய அதற்கு அவர்கள் மக்கமா நகரிலே வாழும் பொழுது பதிலடி கூட கொடுத்தது இல்லை. காரணம் என்ன? சமுதாயத்தின் மீது இருந்த கவலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்திற்கு சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகின்றார்கள், கேலி செய்கின்றார்கள். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து அங்கிருந்து துரத்துகின்றார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் வழிந்து அவர்களுடைய கால் உறைந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் வானவர்கள் மலையினுடைய வானவர்களை இறக்குகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய இந்த மக்களை இந்த இரண்டு மலைகளுக்கும் நடுவிலே வைத்து நாங்கள் நசுக்கி விடுகின்றோம். நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? செய்துவிட்டு நற்செய்தியை தந்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி இருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய சமுதாயத்தின் மீது இருந்த கவலை என்ன? அல்லாஹ் என்னை இதற்காக அனுப்பவில்லை, அல்லாஹ் என்னை இதற்காக அனுப்பவில்லை, இந்த மக்கள் நேர்வழி பெறாவிட்டாலும் இந்த மக்கள் நேரான வழியை அடையாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று அவர்களை பற்றிய கவலை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததிகளை பற்றிய கவலையையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஏங்கி இருந்தார்கள். இது மட்டுமல்ல, சமுதாயம் என்று ஒரு பக்கம் இருக்க அவர்களை ஏற்றுக்கொண்ட உம்மத்தாகிய நம்முடைய கவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு இருந்தது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆவை கொடுக்கின்றான். அவர்கள் அந்த துஆவை கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த துஆவை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா நபிமார்களும் அந்த துஆவை இந்த உலகத்திலே பயன்படுத்திக் கொண்டார்கள், நான் மட்டும் பயன்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடியிருந்தால் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திலேயே தனக்கு தேவையானதை கேட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் வயிறார சாப்பிட்டதில்லை, தொடர்ந்து 3 நாட்கள் அவருடைய வீட்டிலே அடுப்பு எரிந்தது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளான ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாவரைத்து கையிலே காய்ப்பு காய்த்திருந்தது. தனக்கு ஒரு பணியாளை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிறந்ததாக உனக்கு தஸ்பீஹங்களை சொல்லித் தருகின்றேன் என்றுதான் சொன்னார்களோ ஒழிய அவர்கள் தன்னுடைய மகளுக்காக பணியாளை தன்னுடைய மகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை கூட கொடுக்க முடியாத நிலையில் தான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பொழுது அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு ஒரு மாளிகையை கொடுத்து விடு, எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்து விடு, என்னிடத்திலே செல்வம் இருந்தால்தான் மக்கள் என்னை மதிப்பார்கள், என்னுடைய பேச்சை கேட்பார்கள், நான் சொன்னால் அந்த பேச்சு இவர்களுக்கு மத்தியிலே எடுபடும், அதற்கடுத்து அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். யா அல்லாஹ், நான் மரணித்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பின்னால் வறுமையிலே வாடுவார்கள், கஷ்டப்படுவார்கள், சொர்க்கத்தின் தலைவியாகிய பாத்திமா கஷ்டப்படுவாள், ஆகவே யா அல்லாஹ் எனக்கு நீ இவ்வளவு சொத்தை கொடுத்து விடு, எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்து விடு என்று கேட்டிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை செய்யவில்லை, மறுமைக்காக எடுத்து வைத்துக் கொண்டார்கள். சரி, மறுமைக்காகவும் எப்படி எடுத்து வைத்துக் கொண்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் யாரும் தங்களுடைய அமல்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, அல்லாஹினுடைய அருள் சூழ்ந்து கொள்ளாமல் ஒழிய. அல்லாஹினுடைய அருள் இல்லாமல் தன்னுடைய அமலை கொண்டு மட்டும் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அப்பொழுது சஹாபாக்கள், வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களுமா என்று கேட்கின்றார்கள். ஆம், நானும் தான், அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் நானும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. தன்னுடைய மகள் பாத்திமாவை பார்த்து கூறுகின்றார்கள், பாத்திமாவே, உலகத்திலே உனக்கு என்ன வேணும் கேட்டுக்கொள், ஏனென்றால் மறுமையிலே உன்னுடைய தந்தை அல்லாஹ்வினுடைய தூதராக இருந்த போதும் கூட உனக்கு எந்த விதமான பலனையும் அளிக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே மறுமையிலே தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை எடுத்து வைத்திருக்கலாம். தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் எடுத்து வைக்கவில்லை, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மறுமையிலே நான் என்னுடைய உம்மத்திற்காக அந்த துஆவை எடுத்து வைத்திருக்கின்றேன், என்னுடைய உம்மத்திற்கு சிபாரிசு செய்வதற்காக, அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக இந்த துஆவை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நம்மை பற்றிய கவலை, இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு கவலை இருந்தது? நமக்காக அழுதிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்காக அழுதிருக்கின்றானா என்று பார்த்தால் உலக வரலாற்றிலே அப்படி கிடைப்பது மிக மிக குறைவு. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அழுதிருக்கின்றார்கள், நம் மீது இரக்கம் காட்டி இருக்கின்றார்கள், நம்மை பற்றிய கவலையையே அவர்கள் எப்பொழுதும் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் கொண்ட கவலை சாதாரணமான கவலை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்களோ, எடுத்து சொல்ல வேண்டும் என்ற கவலை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ, முயற்சி செய்கின்றார்களோ, அவர்களெல்லாம் தன்னுடைய சமுதாயத்தை பற்றிய கவலை கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து யாசின் 36வது அத்தியாயத்திலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றான். ஒரு நபியை அல்லாஹ் ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கின்றான், அவருக்கு உறுதுணையாக இன்னொரு நபியை அனுப்புகின்றான், மீண்டும் ஒரு நபியை அனுப்புகின்றான். மூன்று நபிமார்களை அந்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த மக்கள் அந்த நபிமார்களுடைய பேச்சுக்களை கேட்கவில்லை, அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அந்த ஊரினுடைய ஓரத்திலிருந்து, கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் ஓடோடி வருகின்றார். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, ஊரினுடைய கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் ஓடோடி வருகின்றார், வந்து சொல்லுகின்றார், யா கௌமி தபிஉல் முர்சலீன், என்னுடைய சமுதாயமே, இதோ இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிமார்கள் சொல்லியே கேட்காத சமுதாயம், சாதாரண ஒரு மனிதன், இறை நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன் சொல்லி கேட்கவா போகின்றார்கள்? அவர்கள் கேட்கவில்லை, மாறாக அந்த மனிதரை அடித்து கொலை செய்து விடுகின்றார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான். சொர்க்கத்திற்குள் நீ நுழைந்து விடு. சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அப்பொழுது அல்லாஹ் அவர் சொன்ன செய்தியை அதே அத்தியாயத்திலே தொடர்ந்து குறிப்பிடுகின்றான். என்னுடைய சமுதாயம் இதனை அறிந்து கொள்ள வேண்டாமா? என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டானே, இதனை என்னுடைய சமுதாயம் அறிந்து கொண்டால் அப்பொழுதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களே, அப்பொழுதாவது அவர்கள் முஃமின்களாக ஆகிவிடுவார்களே, அப்பொழுதாவது அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்களே, அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பார்களே, ஆகவே என்னுடைய சமுதாயம் இதனை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகும் தன்னுடைய சமுதாயத்தை பற்றித்தான் கவலைப்படுகின்றார். அல்லாஹ் நமக்கெல்லாம் ஆறு அறிவை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கின்றான், நம்மை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கின்றான், பேசக்கூடிய திறனை கொடுத்திருக்கின்றான், கேட்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கின்றான், சிந்திக்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கின்றான். ஆனால் ஒரு சிறிய ஜீவராசி தன்னுடைய சமுதாயத்தின் மீது பட்ட கவலையின் காரணமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு உதாரணமாக குர்ஆனிலே அவரை அந்த ஜீவராசியை பற்றி அந்த உயிரினத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையை அழைத்து செல்லும் பொழுது எறும்புகள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த படையினுடைய காலிலே மிதிவட்டி இறந்துவிடும் என்பதற்காக அந்த எறும்புகளில் இருந்து ஒரு எறும்பு சொல்லுகின்றது, யா அய்யுஹன் நம்லு துஹுலு புயூதகும், எறும்புகளே நீங்கள் உங்களுடைய புற்றுகளுக்குள் நுழைந்து விடுங்கள், லிகைலா யஹ்திமன்னகும் சுலைமான் வ ஜுனூதுஹும் லா யஷ்ஊரூன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படையும் அறியாத விதத்திலே உங்களை மிதித்து விடக்கூடும், உங்களை கொன்றுவிடக்கூடும், ஆகவே உங்களை பற்றிய கவலை எனக்கு இருக்கின்றது, உடனடியாக உங்களுடைய புற்றுகளுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று இது சொன்னது. ஒரு சாதாரண எறும்பு, எந்த எறும்பு நம்மை கடித்தால் நாம் அதனை கொன்று விடுகின்றோமோ, எந்த எறும்பு நம் வீட்டிலே அதிகமாகிவிட்டால் அதனை மருந்து போட்டு கொன்று விடுகின்றோமோ, அந்த எறும்பு கூட தன்னுடைய சமுதாயத்தை பற்றிய கவலை கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய நிலை என்ன? நம்முடைய கண்களுக்கு முன்னால், நம்முடைய கண்களுக்கு முன்னால் எத்தனை மக்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் அதே நிலையிலே மரணித்து விட்டால் நிரந்தர நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அவர்களை பற்றிய கவலை ஒரு நாளாவது நம்முடைய உள்ளத்திலே வந்தது உண்டா? நம்மை பற்றிய கவலை, நம்முடைய உடல் நலத்தை பற்றிய கவலை, செல்வத்தை பற்றிய கவலை, குடும்பத்தை பற்றிய கவலை, மனைவி மக்களை பற்றிய கவலை, ஊரை பற்றிய கவலை, இப்படி எல்லா கவலைகளும் இருக்கும் பொழுது நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார் என்று யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அதே நிலையிலே மரணித்து விட்டால் நரகத்திற்கு சென்று விடுவார்களோ, அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக என்றைக்காவது நாம் கவலைப்பட்டிருக்கின்றோமா? இதோ இந்த மனிதனுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்லவில்லை என்றால், அடுத்த நிமிடம் இவனுக்கு மரணம் வந்து விட்டால், அடுத்த நாளிலே இவனுக்கு மரணம் வந்து விட்டால் இவன் நிரந்தர நரகத்திற்கு சென்று விடுவானே, ஆகவே இவனை நரகத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாயிற்று, ஆகவே அவனுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்றேன், அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வருகின்றதா? சகோதரர்களே யோசித்து பாருங்கள், இன்று உங்களுடைய கேம்புகளிலே, உங்களுடைய அலுவலகங்களிலே எத்தனை முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், உங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள், நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்காவது அவர்களை பற்றிய கவலை நாம் கொண்டிருந்தால் நம்மால் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நம்மால் நிம்மதியாக தூங்க முடியாது. காரணம் என்ன? நரக நெருப்பு மிக கடுமையானது. அந்த நரக நெருப்பிலே ஒரு மனிதன் போடப்பட்டால் அதிலே அவன் வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அந்த அளவிற்கு வேதனைக்கு மேல் வேதனையே, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அவன் அங்கு அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிரந்தரமான வாழ்க்கையிலே அவன் நரக வேதனைக்கு செல்வதை விட்டும் அவனை காப்பாற்றுவது நம்முடைய கடமையாகிற்றே என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் கவலை கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். நம் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்து விட்டார். எந்த அளவிற்கு சிறந்த விஷயம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், அல்லாஹ் உன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்தால் கைருல் லக்க மின் ஹுமுரின் நஅம், அது பல சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. மற்றொரு ஹதீஸிலே அது உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு நாம் மிகப்பெரிய ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக நாம் ஒரு முஸ்லிமாக, இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை கல்வியை கற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய தைரியம் உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுவதற்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஆகவே மக்களை பற்றிய கவலை, நரகத்திற்கு சென்று விடுவார்களே என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நல்லடியார்களும் தங்களுடைய சமுதாய மக்களை பற்றிய கவலை எப்படிப்பட்ட கவலை கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட கவலை கொண்டு அவர்களை நேரான வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். பாரகல்லாஹ் பாரகல்லாஹு லனா வ லகும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாகும் பில் ஆயாதி வ ஸிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதும் கரீமும் பர்ரு ரஹூஃபும் ரப்பல் ஹலீம். إن الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد بنية الكرية الله نعلى الرجال نعم الله نعلى ماركة مسلم الله مكرل كي يدت چلا بيتال ஏற்பட கூடிய விளைவு என்ன தெரியுமா? மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் விசாரிக்கப்படுவோம், அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவோம். ஆனால் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழித்து விட்டு நம்முடைய இடத்திலே அந்த சமுதாயத்தை கொண்டு வந்து விடுவான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மக்களுக்கு மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன? தாய் மதம் திரும்புவது. தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று மக்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலேயே தாய் மதம் என்பது என்ன? இஸ்லாம் தான். ஆனால் அதனை விளங்கிக் கொள்ளாத மக்கள் நீங்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி வர வேண்டும் என்று மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம்களை பார்க்கின்றோம், குறிப்பாக முஸ்லிம் பெண்களை பார்க்கின்றோம். ஏராளமான முஸ்லிம் பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். காதலிலே அகப்பட்டு திருமணத்திற்காக அல்லாஹ்வையும் மறந்து அவனுடைய தூதரையும் மறந்து மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் சிறு சிறிதாக மக்கள் இப்படி இஸ்லாத்தை விட்டும் அல்லாஹ் அவர்களை வெளியேற்றி கொண்டே இருப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மையும் அல்லாஹ் வெளியேற்றி விடுவான். அல்லது அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு இந்த உலகத்திலே நம்மை அல்லாஹ் ஆளாக்கி விடுவான். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லவில்லை என்றால் இதுதான் நிலைமை. இரண்டாவது என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய இதயங்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை போன்றது. அவருடைய உள்ளத்திலே யார் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே எழுதவில்லை என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை எழுதவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள், இஸ்லாத்தை பற்றிய காழ்ப்புணர்ச்சி, முஸ்லிம்களை பற்றிய விரோதம் அவர்களுடைய உள்ளங்களிலே எழுதப்படும். ஒரு காலம் இருந்தது இந்தியாவிலே, குறிப்பாக அமைதியின் பூங்காவான தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். ஒரு சிலர் எதிர்ப்பார்கள், ஆனால் 90% மக்கள் முஸ்லிம்களுக்கு நெருக்கமாகத்தான் இருந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்று பார்த்தால் சாமானிய மக்கள் கூட முஸ்லிம்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழல், முஸ்லிம்களை பற்றிய தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு சூழல். காரணம் என்ன? நாம் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை பதிய வைக்கவில்லை, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கவில்லை. விளைவு அவர்களை இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை பற்றிய காழ்ப்புணர்ச்சியையும் இஸ்லாமியர்களுடைய விரோதத்தையும் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். இந்த நாட்டிலே வசிக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது உங்களோடு பணி செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தவில்லை. ஊருக்கு சென்றால் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு மார்க்கத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை. அவர்களோடு நட்பு வைக்கின்றோம், எல்லா விதமான உறவையும் வைக்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மட்டும் அவர்களுக்கு சொல்லுவதில்லை. விளைவு, அவர்கள் நமக்கு எதிராக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு விரோதமாக ஆகக்கூடிய சூழல் உருவாகின்றது. ஆக இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால், இந்த சூழல் மறைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நம்மில் ஒவ்வொருவரும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை ஆலிம்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், தாயிக்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களால் முடியவில்லையா, மார்க்க அறிஞர்களிடத்திலே அவர்களை கொண்டு வர வேண்டும். தாயிக்களிடத்திலே அவர்களை கொண்டு வந்து, அல்லது தாயிக்களை அவர்களிடத்திலே அழைத்து சென்று, மார்க்க அறிஞர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்ல வேண்டும். இதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான வழிகளை ஏற்படுத்துவான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எவர்கள் நம்முடைய பாதையிலே முயற்சியை மேற்கொள்கின்றார்களோ, எவர்கள் நம்முடைய பாதையில் ஜிஹாது செய்கின்றார்களோ, அறப்போர் புரிகின்றார்களோ, அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை திறக்கின்றோம். ஒரு வழி அல்ல, பல வழிகளை அல்லாஹ் திறக்கின்றான். ஆக அல்லாஹ் நமக்கு பல வழிகளை திறந்து விடுவதற்கு தயாராக இருக்கின்றான். ஒரே ஒரு நிபந்தனை, நாம் முயற்சி செய்ய வேண்டும். சமுதாயத்தை பற்றிய கவலை, அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம், அவர்களை நரகத்திலிருந்தும் காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற பேராசை நம்மிடத்திலே இருந்தால், நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மூலமாக ஏராளமான மக்களுக்கு நேர்வழி கொடுப்பான். கியாமத் நாள் வரை அதனுடைய நன்மை தொடர்ந்து நமக்கு கிடைக்க செய்யவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாம் இழந்துவிடக்கூடாது, துர்பாக்கியவாசிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வினுடைய மார்க்க நாமும் முழுமையாக பின்பற்றி பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றி, நம்மையும் நாம் நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகமாக துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் உண்மையான முஃமின்களாக, உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கின்றார்களோ, இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்களோ, அல்லது இஸ்லாத்தை பற்றி எதையும் அறியாமல் இருக்கின்றார்களோ, அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் நாம் அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். இன் அல்லாஹ யுஅமுரு பில் அதலி வல் இஹ்ஸான் வஈதா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹஷாய் வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன். உதுகுருல்லாஹ யஃக்குருக்கும் வதுஉஹு யஸ்தஜிப் லக்கும் வலதுகுருல்லாஹ தஆலா அஸ்வா ஜல்லு வ அதம் வ அக்பர்.